ఆనరబుల్ డాక్టర్ నాలింద జయతి సార్
గారు, నియోజకవర్గ సభ సభాపతిమణి, జనతావగే ముదల్ సంబంధేన్ వన ప్రధాన మాతృకా తునక్ మేనుయిట సమాజే సాకచ్ఛావమిన్ పవతినవా. ఎకక్ తమై మే ఇదిరిపత్ కిరీమట నియమిత అయవ్యయట అదాళ విసర్జన పనత, ఏవగేమ అద అపి సాకచ్ఛా కరన వెట్బదు ఇహల దమీమ సహ కోప్ కమిటీవే సాకచ్ఛా కరన బెందుం కర గనుదెను. ముదల్ అమతివరయా కివ ఎక వెలావక కోప్ కమిటీవే కతా కరపు దేవాల్ ఎలియ కియల తీనవా కియలా. కోప్ కమిటీ సామాజిక హటిట మమ కియన్న కెమతి, మే దక్వా కోప్ కమిటీవే సిద్ధ కరన లద సాకచ్ఛావన్ పిలిబందవ, ఎహి నిగమనయన్ సా నిర్దేశయన్ పిలిబందవ, వార్తావే అడంగువ పిలిబందవ అపి నెవే ఎలియట గిహిల కియలతి. తమున్నాసలాగే పక్ష నియోజ్య అమాత్యవరేక్కున అజిత్ పి పెర్రా మెత్తమా, ఓహు తమై ఓన్గే వార్తావే కియనవా కియలా యమ్ యమ్ నిర్దేశాన్ని రాటర్ ఇదిరిపాట్ కలే. ఎనిసా అపి ఏ పార్లమెంటుయే గరుత్వ ఆరక్షా కర గణిమిన్ కోప్ కమిటీ మధ్యత్ వీమ కరను. దెన్ మన కథా కరన్న సిద్ధ ఉనే ఎక పెత్తకిన్ వెట్ బద్దే జాతక పియా సహ వెట్ బద్దే కెపక రూపియా అతర తిబును వాగ్ సంగ్రామకిన్ పస్సే మే మొన పియవరు తర్క వితర్క కలత్ అవసానే తెలెన్నే పొడి వెన్నే పీడావట పత్తు ఎన్నే మేరటే జనతావు. 2002 అవురుద్దేది వెట్ బద్దింగ్ రస్కర్పు ఆదాయ మాండు రూపాయలు బిల్లిన 60 ఏ 2014 వెనకొట రూపాయలు బిలియన్ 275 దక్కువ వర్ధనే కరగిన తిబిన ఆండు పెత్తెన్ సాకచ్చా వెన్నె మేక ఇచ్చర బరక్ నెమే జనతావట కియ. హెబై తమున్నాసిన బలేట పత్తెనకొట మేరటే ఆర్థిక హదన వకిల జనతావట కివ్వే జనతా మత మే విధిన బదుగహల నెమే రటే జనతావట బలాపొరత్తు దున్ని ఆర్థిక సహన దిన్నాం కియల బడుమిల అడుకరన్నాం కియల అతమిట సరు ఆర్థికయాక్ హదన్నం కియల రకియా 10 లక్షక్ ఉత్పాదనే కరన్నం కియల ఏమ బలాపొరత్తు గొన్న కప్పర కందరావక్ జనతావ మత తీయల బలయట పత్వెలా చందే గత్తర పస్సే ఆండు కరన కొట తమై మే విధిర మే బదు గహన్న పటం అరగిన తిబే. దెన్ మే వినమకోత్ నివే దెన్ మే బదు గహి మే జనతావ సతుటు వెన్నే మే బదు గహీమెన్ వెళ్ళ వ్యాపారక సతుడు వెన్నాయని, మే బదు గహీమెన్ నిష్పాదక సతుడు వెన్నాయని. హై మే బదు గహీ మహారా సతుటు వెన ముదల్ నెమతి రేస ఆండు సతుడు కాను ఉత్సాహకరణ కండాయ మక్కిన కౌదు ఏ తమ జాత్యాంతర మూల్య అరముదల మూల్య అరముదలే కొందేసి తమ ఆండు ఎకింగ క్రియాత్మక ఇన్నే మొనదోగి కొందేసి ప్రధాన విషయం కొందేసి పహత్యేనో ఓ నిద్రిపాత్ కరణవా ఎక్క బదు ఇహల దమి మహరహ రజ ఆదాయ వెడికరగా దెక్క సుభసాధన వెనువెన్ వయకర ముదాల్ కప్పాదుకర రజ వేదాం అడుకరాన్ తున తోరగత రాజ్య వ్యవసాయం పుజ్గలీకరణే కరాన్ హతర సులుహా మధ్య పరిమాణ కర్మాంతో ఆరక్షణ పనాతిపైన విలద బాధక అహోసి కరాన్ పహ వినిమే పాలనే బలతల మహాబ్యాంకు ఇవత్ కల్ల విలద ఉచ్చావచన వివృత కరాన్ మే ఆది కొందేసి గణనావ కేవ ఏ ఆయతన పణవనమా ఏ కొందేసి తమై మే ఎకిన్నెక ఇష్టకర్మీయాన్ని బదు అడి కరన్నే ఏకట దెన్ మే బదు పెనవీమ అసాధారణీయ. ద ముదల్లమతుమా కియనవా సౌఖ్య శేష్ట బద్ద గహన్నే కియల అబే మహాగిన సౌఖ్యమతుమా ఏక వేళావక కివ్వా ఓ ఓహు లబాగత లుకు జయగ్రహణయక్ విధిహట సౌఖ్య సేవావే బాహిర ప్రతికారాంశే బద్దె నిదాస్ కరగని లకు జయగ్రహణయక్ కివ్వా అపి అహన్నే దెన్ మే నేవాసిక రోగీన్ ముళ్ళు మునిమ్మ వెట్ బద్దే నిదాసేనో అది మిథన కథావగియే రజే రోహల్లో నేమే పుజ్జ రోహల్ గన్న ప్రశ్న ఎత్త දැන් මේ පෞද්ගලික රෝහල් වලින් තමන්ගේ ශල්‍ය කර්මය කරගන්න පුද්ගලික රෝහලෙන් තමන්ගේ ප්‍රතිකාර ලබා ගන්න තැනට මේ රටේ ජනතාව අපත් කරලා ආණ්ඩුවනේ. සත් දැන් මේ පුද්ගල රෝහල් වලට යන්නේ මහා ධනවතුන් කියලා හිතන්න එපා. තමුන්නාන්සේලා ජාතික රෝහලේ එහෙම නැත්නම් අනිත් ශික්ෂණ රෝහල් වල බයිපාස් සැක්කම් කරගෙන පහසුකම් හදලා තිබ්බනම් ඒ ජනතාව පුද්ගල රෝහල් පස්සේ යන්නේ නේ. දැන් තමුන්නාන්සේ ජනතාවට කියන්නේ හෘදයාබාධයක් හදුනට පස්සේ බයිපාස් එකක් කරගෙන මාස 7ක් 8ක් ජාතික රෝහලේ පොලිමේ ඉන්න කියලාද? දැන් නුවර ශික්ෂණ රෝහලේ ගත්තොත් අබලන් ගොඩනැගිල්ලක තමයි හොරදෙගේ පවත්වාගෙන යන්නේ. ඒකට සල්ලි වේදම් කරන්නේ නේ. කරාපිට ශික්ෂණ රෝහලේ ගත්තොත් මෑත කාලේ බයිපාස් සැත්කම් කරන ප්‍රමාණය සීඝ්‍රයෙන් අඩු වුණා. ඒවට පහසුකම් දෙන්නේ නේ. ඒවට ශල්‍යකාර හදන්නේ නේ. කොහොම හරි Tamanට හෘදයාබාධයක් හැදුනට පස්සේ තව අවුරුද්දක් දෙකක් හරි ජීවත් වෙන ජනතාවක තියෙන කැමැත්ත නිසා ඔවුන් එක්කෝ තියෙන ඉඩමක් කඩමක් විකුණලා එහෙම නැත්නම් කොහෙන් ගන්න ණයක් අරගෙන ඔය EPF එකෙන් ETF එකෙන් සල්ලි අරගෙන ලක්ෂ 6ක් 7ක් වේදම් කරලා බයිපාස් එකක් කරගන්නවා. එහෙමත් මදි වෙනකොට තමයි ගරු නියෝජ්‍ය කාර්ක සභා සභාපතිතුමනි අපි බස් එකක දුම්රියක යනකොට පොළට ගියාට පස්සේ කැටයක් අරගෙන එහෙම නැත්නම් ටිකට් එකක් ගහගෙන හර්ද සැත්කමට ආධාර ඉල්ලලා රුපියල් 20 50 100 ටිකට් එකක් අරගෙන මේ රටේ ජනතාව හන්දි ගානේ රස්සියාදු වෙන්නේ ඇයි? එම හොඳ සෞඛ්‍ය සේවාවක් තිබ්බනම් එහෙම යන්න වෙන්නේ නැහෙනේ. හැබැයි මේ බදු ගෙවන තමුන්නාසලගේ මේ 115 වැට් එක ගෙවන ජනතාවටම සිද්ධ වෙලා තියෙනවා පොලක් ගානේ ගිහිල්ලා බස් එකකට නැගලා කෝච්චියට නැගලා ටිකට් එකක් ඉදිරිපත් කළා බයිපාස් එකක් කරගන්න ශල්‍ය කර්මයක් කරගන්න කීයක් හරි දෙන්න කියලා යන්න අපිට කොච්චරේම හම්බ වෙනවද? ආණ්ඩුවේ මැති ඇමතිවරයෙකුට බයිපාස් එකක් කරන්න නියම කරාට පස්සේ ඕන් අඩු ගන්න රජයේ රෝහලක නෙමෙයි මේ ලංකාවේ පුජ්‍ය රෝහලවත් කරගන්නේ නැහැ. දැන් යන්නේ කැලිම පුරුදු වෙලා තින්නේ සිංගප්පූරේ මවුන්ට් එලිසබත් එකට. අඩු ගන්න සෞඛ්‍ය ඇමතිවරයාට අතට රටේ සෞඛ්‍ය යන විශ්වාසයක් නැහැ. එතුමා යන්නේත් එහෙ. අනිත් කට්ටියත් එහෙ. ඒවට ජනාධිකාරිය මුදලෙන් ආන්නේ සල්ලි ගෙවනවා. එහෙම බැරි වෙන ජනතාව තමයි කොහොම හරි තමන්ගේ ජීවිතේ රැකගන්න මේ පුජ්‍ය රෝහලකට යන්නේ. දැන් ඒ ජනතාවමවත් මේ හෙනේ පාත් කරලා තියෙන්නේ. මොන අසාධාරණයක්. මොන අසාධාරණයක්. මරණාසන්න ලෙඩෙක් genuත් මේ විදියට බද්දක් ගහලා ජීවත් වෙන ආණ්ඩුවක් නේ. දැන් එතුමා කියන්න උත්සාහ කරනවා විශේෂ මේ ආණ්ඩු පක්ෂයේ ඇතුලේ ඉන්න සමහර කණ්ඩායම් ඒගොල්ලෝ මේ ආණ්ඩුව ඇතුලේ ෆයිට් එකක් දීලා මේක යම් යම් සංශෝධන කරගත්ත කියලා. තොගහා සිල්ලර වෙනදාමත් තිබුණු බද්ද යම් ප්‍රමාණයකට සංශෝධන කරගත්ත කියලා. එමෙත සෞඛ්‍ය සේවයට ගහ බද්ද යම් සංශෝධන කරගත්ත කියලා. හැබැයි අපි බලන්න ඕනේ සංශෝධනේ නෙමෙයි මේ බද්ද පණවන්න කලින් කොහොමද තිබ්බේ කියලා. මේ සංශෝධන ඊට වඩා සාධාරණ නැද්ද කියලා. දැන් වෙලා තියෙන්නේ සංශෝධන කීපයක් පෙන්නලා ඒගොල්ලන්ට යන්න ඕනේ දැන්ට කියලා තියෙනවා. අවසානයේ ඒ බර ජනතාව මත පටවලා තිබෙනවා. සම මේ දැන් අපිට කියන්න හදනවා මේ බදු ගහන්නේ මොකද අගමැතිතුමා කියලා තියෙනවා මේ බදු ගහන්නේ ජනතාවගේ දරුවන්ට උගන්වන්න ඔබගේ සෞඛ්‍ය වෙනුවෙන් කියලා. අපි අහන්නේ මේ බද්ද ගහලද මේ බද්ද එකතු කරනකොටම මේ ඉදිරිපත් කරන විසර්ජන පනතවත් අඩු ගානේ අධ්‍යාපන සෞඛ්‍ය වෙනුවෙන් කියලා තියෙනවා වැඩිපුර. වැඩි කරලා නෙමෙයි ඒකත් කප්පාදු කරලානේ. රටේ ජනතාවට පිළිගන්න වෙන මේ විසර්ජන පනතනේ මේක බැලුවට පස්සේ සෞඛ්‍යයට තිබුණු වියදම රුපියල් බිලියන 174 ඉඳන් 160 දක්වා අඩු කරලා ගිය වසරට වඩා ගිය වසරේට සාපේක්ෂව 91% මෙවර සෞඛ්‍ය නිවේදන් කරන්න. ප්‍රවාහණයට රුපියල් බිලියන 59 51 දක්වා අඩු කරලා උසස් අධ්‍යාපන සහ මහා මාර්ග බිලියන 171 ඉඳන් 163 දක්වා අඩු කරලා කෘෂි කර්මාන්තයට බිලියන 54 ඉඳන් බිලියන 21 දක්වා අඩු කරලා ගිය අවුරුද්දට සාපේක්ෂව 38% වේදන් කරන්නේ. කාන්තා සහ ළමා කටයුතු රුපියල් බිලියන 9 ඉඳන් රුපියල් බිලියන 2 දක්වා අඩු කරලා ගිය සැරේට සාපේක්ෂව 22% වේදන් කරන්නේ. සමාජ සුබසාධන සමාජ සවිබල ගැන්වීම් බිලියන 68 ඉඳන් බිලියන 16 දක්වා අඩු කරලා ගිය සැරේට සාපේක්ෂව 23යි වේදන් කරන්නේ. කප්පාදු රුපියල් බිලියන 52ක්. අධ්‍යාපනයේ පාසල් අධ්‍යාපනයේ ගතව බිලියන 185 බිලියන 76 වෙනකන් අඩු කරලා. ගිය සැරේට සාපේක්ෂව 41යි වෙන් කළා තියෙන්නේ. දැන් අපට මෙහෙ කියනවා මේ බදු ගහන්නේ අධ්‍යාපනයේ සෞඛ්‍ය ජනතාව සුබසාධන සපයන්නේ කියලා. හැබැයි මේ ලයිස්ට් එක බලුවට පස්සේ මොනවද කපලා තියෙන්නේ? සෞඛ්‍යයට කපලා, අධ්‍යාපනයට කපලා, ප්‍රවාහනයට කපලා, කෘෂිකර්මාන්තයට කපලා, සමාජ සයිබල් ගැන්වීමට කපලා, පාසල් අධ්‍යාපනයට කපලා, කාන්තා ළමා කටයුතුට කපලා. කියන්නේ ජනතාවට මොන හරි සහනයක් ලැබෙන සියලු දංශවල කප්පාදුවක් තියෙනවා. ඒගොල්ලන් කොල් වැඩි කරගෙන තියෙනවා. සා බදු ගහනකොට කියන බොරුව අතේ පළ වෙලා තිබෙනවා. අනිත් පැත්තට විසර්ජන බලද ගේනකොට ඔව් මුදල් ඇමතුමා කිව්වා දැන් කියමින් යනවා ජනතාව හොල්මන් වෙන අය වැද්දෙනවා කියලා. ගිය අවුරුද්දේත් අපි හොල්මන් වෙලා හිටියේ ඒ කතාව අහගෙන. මේ අවුරුද්දේ කරුමයකට වගේ ඒ කතාවම අපිට අහන්න සිද්ධ වෙලා තියෙනවා. හොල්මන් වෙලා තමයි ඉන්නේ. මේ කපන මේ ගහන බදු ගැහිලා හැටියටයි සුපසාධන කප්පාදු හැටියටයි සමී කියනකොට ඒක කියලා දවසක් යන කලින් ඒක අනිත්පත් තමයි සිද්ධ වෙන්නේ. ඒ නිසා දැන් මේ තියෙන්නේ තමුන්නාසලා සමත් නැහැ අඩු ගානේ ජනතාවගෙන් එකතු කරගන්න බදු මුදල් ටික නිසියාකාර යොදවන්න. ඒ බදු ටික ආරක්ෂා කරගන්න ජනතාව බලය පවරලා තියෙනවා. මේ පාර්ලිමේන්තුවට 225 දිනේ කෙවලා පාර්ලිමේන්තුවේ මුදල් බලය පවරලා තියෙන එකයි. හැබැයි ආණ්ඩුව සමත් නැහැ ඒ ජනතාව මත ගහලා ගන්න බද්ද ආරක්ෂා කරගන්න. ඒක තමයි නාස්ති කරන්නේ. දැන් ගියා ආණ්ඩුවෙන් නාස්ති කරා. මුදල් ඇමතුමා කියනවා මේ 111 115 දක්වා වැට් බද්ද වැඩි කරේ රාජපක්ෂ මහත්තයා කරපු හොරකම් වංචා දූෂණ වලට ඒවට ගෙවන්න කියලා. අපි කියන්නේ රාජපක්ෂලගේ හොරකම් රාජපක්ෂයන් අය කරගන්න ඒවට මේ ජනතාව පලි නැහැ. ඒගොල්ලන්ගේ අය කරගන්න. අපි අහන ඒගොල්ලන්ගේ මොනවද අය කරගත්තේ? ඒගොල්ලන්ගේ මුත්තය කරගෙන නැහැනේ. ඒගොල්ලන්ට සහන. අර ඉඩමත් ඇරිය මල්වානේ. දැන් ඉඩමත් තියෙනවා අක්කර 16ක. ඒකේ පොල් වවලා තියෙනවා. ඒක ගොඩනැගිල්ලක් හදලා තියෙනවා. ඉබේ හැදුනා වගේ. ඉබේ පොල් ගස් පළ වුණා වගේ. වරදකාරයෙක් නැහැ. චූදිතයෙක් නැහැ. මාතර ඉඩම දුන්නාට පස්සේ වරදකාරයෙක් නැහැ. එහෙම පුළුවන්ද? දැන් ඒගොල්ල හොරා කාපු අය බරත් මේ රටේ ජනතාව මත පටවලා තිබෙනවා. මේගොල්ල හොරා කන එකත් මේ ජනතාව මතයි පටවන්නේ. දැන් අපි අහන්නේ තමුන්නාසල මේ ජනතාවට කියනවා පරිතත කරගන්න කියලා. බදු වැඩි කරගන්නේ රට සංවර්ධනය කරන්න කියලා ටික කාලයක් ඉවසගෙන ඉන්න කියලා. හැබැයි තමුන්නාසල මොනවද වේදන් අඩු කරගෙන තියෙන්නේ? අපි අහන්නේ අර කෘෂිකර්ම අමාත්‍යංශ ගොඩනැගිල්ල තාම වේලි වේලි තියෙනවා.
Honorable Minister,
kena betul.
Vijay Raja Rajabaks. Order. The escort button.
Itu mah, betul mah. Sandang karar malwani dema sambandha. Cudi tekne me nadu ne gila. ඒක මේ වෙනකොට චූදිතයෝ දෙන්නෙකුට නඩු පවර්ලා තියෙනවා.
හොඳයි. බොහොම සුදුයි. අපි කියන්නේ අය කරගන්න ඒවා.
ඒක හරි.
අය කරගන්න හොඳයි. ඒ වගේම තමයි. දැන් ජනතාවට පටිතත කරගන්න කියනවා. ඒගොල්ලෝ නාස්තිකාර මේ බොහෝගියන්ගේ නාස්තිකාර විදිහ නිසා කියනවා මේ කරන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. හැබැයි මේ පාර්ලිමේන්තු සංකීර්ණයෙන් කිලෝමීටරයක් ඇතුළත මේ අපි යන්නේ හැමතිස්සෙම පේනවනේ කෘෂිකර්ම අමාත්‍යාංශ ගොඩනැගිල්ල. තාම කවුරුවත් පදිංචියට ගිහිල්ලා තියෙනවද? වැඩක් අරගෙන තියනවාද? මාසෙකට මිලියන 21 ගානේ කුලිය ගෙවා දැන් මාස හතක් තිස්සේ වහලා තියෙනවා. දැන් මිලියන 147ක් ගෙවලා දැන් මේ ගොඩනැගිල්ලේ විතරක් මිලියන 300ක් යට ගලලා තියෙනවා. අපි හන්නේ මොකද්ද? ඒ ගොඩනැගිල්ලේ තරම් තදිය මේ ගන්න තිබුණු හදිස්සිය තදිය මොකද්ද? ඩොක් ඔය තියෙන වහලා තියෙන්නේ. මේවා නාස්තිකාර වියදම්. නාස්තිකාර වියදම්. අධ්‍යාපනයට කපනවා. සෞඛ්‍යයේ තියෙන මුදල් ටික කපනවා. ජනතාව මත බදු ගහනවා. මම කලිනුත් කිව්වා. මම මීට කලිනුත් පාර්ලිමේන්තුවේ ඉදිරිපත් කරා ඒවට කැපුවට ඒ ජනතාව කන බොන දේවල් මත බද්ද ගැහුවට හැබැයි ශෝකේට අර බියගම ලයන් රූවරියකට මදුසහන දීලා තිනවනේ ඒ කොහොමද බියර් වලට මදුසහන දෙනවා හැබැයි ජනතාව මත බද්ද ගහනවා එහෙමනේ කරන්නේ ඉතින් නාස්තිකාර වියදම් අඩු කරනවා නම් තමුන්නාසලා කොහොමද මේ රෙදි ඇඳගෙන මහ බැංකුවේ මහ දවල් වෙච්ච බඳුම් කර වංචාව ගැන පෙනී ඉන්නේ දැනටමත් විගණකාධිපතිවරයා කියන විදිහට බැලූ බැල්මට මිලියන 1675ක අලාභයක් ඒක තව වැඩි වෙනවා පැටව ගන්නවා ඒ ඒ ඒ වංචාවේ ප්‍රමාණය හිතා ගන්න පුළුවන් පර්පෙචුවල් ට්‍රෙෂරිස් කියන සමාගම ඉතාම කැටි කාලයක් ඇතුළත රුපියල් බිලියන 14 රාසන ප්‍රමාණයක් හොයා ගන්නකොට එහෙම තියෙද්දි ඒ හිල් වහන් නැතුව ජනතාව මතම බදු ගහනවා ජනතාව මතම පෙළමින් හූරං කමින් ජනතාවගේ රීරි මාංශය උරාපන ඉතින් මෙහෙම තව කොච්චර කල් යන්නද අපි අහන්නේ මේ මේ විදිහට බදු ගහලා නම් තමුන්නාසලා මේ රට හදන්නේ මේ රටේ ජනතාවට කිසිම දෙයක් බලාපොරොත්තු වෙන්න බෑ හැබැයි අගමැතිතුමා මේ වසරකට කලින් පාර්ලිමේන්තුව හැමෝම කිව්වේ මොකද්ද එතුමාගේ ආර්ථික සැලසුම තමයි අපේ රටේ ඍජු බදු 40%ක් සහ වක්‍ර බදු 60%ක් දක්වා ප්‍රමාණයට ගේන්න කිව්වා දැන් එහෙමද වෙන්නේ ඍජු බදු වැඩි වෙලා වක්‍ර බදු අඩු වෙනවද නැහැ අනිත් පැත්තයි වෙන්නේ මේ බදු ගහල එක අනිත් පැත්ත සිද්ධ කරන්නේ දැන් හෙට හෝ අනිද්දාට ආයමත් දින 1500 රට හදන්නට කියන කොටත් ආය මේකම තමයි සා ඒ සිහිනවලට පමණක් ඒ වචනවල පමණක් රට හදන්න බෑ ඒකට සැලසුමක් තියෙන්න ඕන තමුන්වාසියා මේ රට හදන්න පුළුවන් ප්‍රායෝගික සැලසුම් ඉදිරිපත් කරන්න කොහොමද මේ ජනතාව මතම මේ විදිහට ජනතාවම පෙළලා ජනතාවම යන්ත්‍රට අහු කරලා බදු ගහනවා වෙනුවට රටේ නිෂ්පාදනය ගොඩනංවලා නිෂ්පාදන ආර්ථිකයක් හදලා කෘෂිකර්මාන්ත කර්මාන්ත දියුණු කරලා ආනයි නපුනනේ වෙනදාම දියුණු කරලා කොහොමද රට හදන්නගෙන ඉදිරිපත් කරන ඒකනේ බලයක් දුන්නේ තනියෙන් කරන්න බෑ කියනකොට දෙකොල එකතු වෙලා කරන්න කියලා දුන්නා හවුලක් හදලා දුන්නා ව්‍යවස්ථාවත් ව්‍යවස්ථාවටත් දාගත වගන්තියත් එපිටට ගිහිල්ලා ජාතික ආණ්ඩුවක් කියලාම් කරගෙන හැමති මණ්ඩලෙ දෙඩි කරගත්තා ඒව බෙදාගත්තා දැන් අවස්ථාව තියෙනවා හැබැයි දැන් මේ පින්නුම් කරන්නේ ඒකත් කරන්න බෑ කියලා යසමත්කම් සබ බදු ගහන්න නම් බදු ගහන්න නම් මේ විදිහට මොකට දාණ්ඩුවා මේ විදිහට බදු ගහන්න බදු ගහන්න මොකටද මුදල් ඇමතිවරේ ආණ්ඩුවක් හදලා තින්නේ රටේ නිෂ්පාදනය වැඩි කරලා භාණ්ඩාගාරේ පිරෙන් නැරලා ඒ භාණ්ඩාගාර ආරක්ෂා කරගෙන ජනතාවට සහන ලබා දෙන්න එස අපි කියන්නේ මේ අසාධාරණ ලෙස මේ බදු ගැහිමට අපි විරුද්ධයි ඒ වගේම මේක පාර කැපුවේ කවුද දැන් ඇත්තටම ගත්තොත් කරු නියෝජක කාර්ක සභා සභාපතිතුමනි මේ වැඩ බද්ද වැඩි කරපු වෙලාවේ ජනතාවගේ උද්ඝෝෂණ තැන් තැන් වල පැන නැගුණා වෙල් සංගම් පාට බැස්සා උණු උද්ඝෝෂණය කරා ඇත්තටම ඒ උද්ඝෝෂණ ක්‍රියාවලිය ඉස්සරහට ගියා නම් එහෙම මේ බද්ද අඩු කර ගැනීම සඳහා වෙච්ච දැඩි බලපෑම කාණ්ඩුර කරගන්න අවස්ථාවක් තිබ්බා සමහර කණ්ඩායම් දැනුවත්ව අධ්‍යාත්මලේ අවස්ථාව නැති කළා මොකද මේ අධිකරණය හැදිලා තියෙන්නේ මේ තිබෙන ආර්ථික ක්‍රම ආරක්ෂා කරන්න මේ ගහන බදු සාධාරණීකරණය කරන්න එහෙම නැත්නම් ජනතාවගේ පැත්තෙන් හිතලා තීන්දුව දෙන්න නෙමෙයි හැබැයි ඒක අධිකරණ ඉස්සරහට ගෙනහිල්ලා අර ජනතාවට තිබුණු උද්ඝෝෂණ මොට කරා යටපත් කරා ඔන්න එතකොට තමයි හිතන්නේ යටි යටි මොනවා ඩීල් 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 යනවාද කියලා දැන් මේ අපි මේ ජනතාව ගැන හිතන හැම මන්ත්‍රීවරණ මාරාධනා කරනවා මේ වැට් සංශෝධනය වැට් බදු වැඩි කිරීම පරාජය කරන්න තමන් ඡන්ද පාවිච්චි කරන්න කියලා මේ පාර්ලිමේන්තුව එක පරාජය කරගන්න බැරි නා මේ පාර්ලිමේන්තු ඔලු ගැඩි වලින් මේක පරාජය කරගන්න බැරි වුණා එළියේ ජනතාවට සංවිධානය වෙලා මේ බදු වැඩි කිරීම පරාජය කරගින් සදා එකතු වෙන්න කියන පණිවිඩයත් අපි දෙමින් මම නිහන්නවා බොහොම ස්තුතියි.
Thank you very much, Honorable
තුල්ලා මවරු.
ගෞරව ප්‍රදේශ தலைவர் அவர்களே, இன்று பெருமாள் சார் வரி தொடர்பாக
மன்னிக்க வேண்டும். ஒன்றபல் கண்டினியூ, நோ ப்ராப்ளம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தலைமை தாங்கும் பிரதி தலைவர் அவர்களே, இன்று பெருமதிசீர் வரி தொடர்பான பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கு இந்த சபையிலே புதுமையான சில எதிரணியில இருந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பெருமானசர் வரி இந்த நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட அன்று சிறுமா அம்மையார் காலத்திலே, அதற்கு பிறகு எங்களுடைய சந்திரிக்கா அம்மையார் அவர் காலத்திலே, எங்களுடைய மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய காலத்திலே 10% 21% வரையும் மாறி மாறி அதிகரித்த வரலாறுகளை நாங்கள் வைத்திருக்கின்றோம். இப்பொழுது நரியன் எஸ் அவர்கள் பேசிய போது மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படவில்லை என்ற கூற்றை எந்த ஒரு மனிதனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம், எங்களுடைய அமைச்சர் கபீர் ஹாசிம் அவர்கள் மக்களுடைய அன்றாடம் அவர்கள் நுகர்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் எதற்கும் இங்கு வரி விதிக்கப்படவில்லை. அது மட்டுமல்லாமல், எங்களுடைய மந்திர குணவர்தன் அமைச்சர் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த காலத்தில், உங்களுக்கு தெரியும், பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்கள் கேஸ் தொடர்பான அனைத்துக்கும் வெட் வரி நீக்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சரத்தன் சில்வா அவர்கள் உச்ச நீதிமன்ற நீதியரசராக இருந்த போது $51 இருந்த பெட்ரோலியம் உற்பத்தி பொருட்கள், உதாரணமாக பெட்ரோல் விலையை 100 ரூபாவுக்கும் டீசல் விலையை 80 ரூபாவுக்கும் மண்ணெண்ணையுடைய விலையை 50 ரூபாவுக்கும் குறைக்குமாறு நீதிமன்றமே தீர்ப்பு வழங்கிய போது அன்று மந்திர குணவர்தன் அந்த அந்த அரசினுடைய நிதி பொறுப்பாளராக இருந்தவர், அன்று மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதி அவருடைய காலத்திலே நீதிமன்ற தீர்ப்பையே ஏற்றுக்கொள்ளாத ஒரு அரசாங்கமாக அது இருந்து கொண்டிருந்தது. இன்று எங்களுடைய கௌரவ ஜனாதிபதி அவர்களும் கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் எங்களுடைய நிதியமைச்சரின் கூட அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் குறைக்க வேண்டும், அது நுகர்வோருக்கு இலகுவாக்கப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஏழை எளியவர்கள் தாங்கள் நுகர்கின்ற அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துக்கும் வட்வரியிலிருந்து நீக்கம் பெறப்பட்டிருக்கின்றது. அன்றைய மஹிந்த அரசு இந்த நாட்டிலே அனைத்து விடயங்களுக்கும் வரி மட்டுமல்ல, இன்று இந்த நாட்டையே 9 லட்சம் ரூபாவுக்கு மேலான கடன் தொகையிலே இன்று இந்த நாட்டை நசுக்கி வைத்திருக்கின்றார்கள். இவை அத்தனையும் மக்கள் சுமையாக சுமந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒவ்வொரு வருடமும் 70,000 கோடி ரூபாவுக்கு மேல் நாங்கள் கடன்களையும் கடனுக்கான வட்டியையும் கட்டிக்கொள்ள வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு உருவாகி இருக்கின்றது. இன்று கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் இந்த நாட்டிலே இருக்கின்ற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கவும் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரமைக்கவும் பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் அவர்கள் செல்லுகின்ற போது, இன்று இந்த அரசினுடைய கொள்கைக்காக இந்த அரசு எடுத்துச் செல்லுகின்ற முன்னெடுப்புகளுக்காக அவர்கள் இருகரம் ஏந்தி வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த அத்தியாவசிய பொருட்களுடைய மட்டுமல்ல, சுகாதார அமைச்சரே சாதாரண ஏழை மகன் எந்த ஒரு அவனுடைய மருந்தையும் கூடுதலான விலையை கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று அனைத்து விடயங்களிலும் அந்த மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. இன்று நாடு யுத்த சூழலிருந்து விடுபட்டாலும் கூட அன்றைய முன்னே அரசினால் ஒரு பொருளாதார நலிவினை, பொருளாதார யுத்த பொருளாதாரத்துக்கு எதிரான ஒரு யுத்தத்தினை அவர் ஆரம்பித்து வைத்து வைத்தே சென்றார்கள். இதனால் இந்த அரசு எந்த முனைப்பை எடுத்தாலும் அது புதிதாக ஒரு நிகழ்ச்சி திட்டமாக காட்ட முனைகின்றார்கள். அன்று சிறுமாவடி பண்டாரநாயக்க அரசு காலத்திலிருந்து கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக இருந்த பெருமானம் சேர் வரி, யுத்தம் புரிந்து கொண்டிருந்த போது பாதுகாப்பு நிதிக்கான அதற்கான வரி, பல வரிகளை நாங்கள் அனுபவித்திருக்கின்றோம். இன்று இந்த சாதாரண மக்களும் வரிகளை அவருடைய தலைகளிலே சுமந்துவிடக் கூடாது என்பதற்காக சுகாதார மற்றும் அவர் சாதாரணமாக நுகர்கின்ற பொருட்களின் வரியை நீக்கிவிட்டு இன்று இந்த அரசாங்கம் மக்களுக்கு இலகுவை ஏற்படுத்தி இருக்கின்றது. 2008 ஆண்டிலிருந்து இங்கு பேசிய நளின் திசாநாயக்க அவர்கள் கோப் சம்பந்தமாகவும் பேசினார். இங்கு புதிதான விடயம் அல்ல. எந்த ஒரு முறைகேடும் நடந்திருந்தாலும் அதற்கு அரசு சார்ந்த எந்த ஒரு கோப் குழுவினரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை என்ற உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அவர்கள் திட்டமிட்ட அரசின் மீது அல்லது பிரதம மந்திரியின் மீது அல்லது கோப் குழுவில் இருக்கின்ற அரசு சார்ந்த உறுப்பினர்கள் மீது வீண்பழி சுமத்துவதற்காக அவர்கள் மீண்டும் இன்று பொருத்தமில்லாத நேரத்திலே அதனை ஞாபகம் விட்டுகின்றார்கள். ஏன் நான் இங்கு கூறுகின்றேன் என்றால், இந்த அரசினுடைய முயற்சி இன்று இந்த நாட்டை ஒரு அசிங்க பார்வையிலே பார்த்துக் கொண்டிருந்த வெளிநாடுகள் எல்லாம் இன்று எம்மை நேராக நல்ல நோக்கோடு இந்த அரசினுடைய முன்னெடுப்புகளை கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் எங்களுடைய ஜனாதிபதி அவர்களும் எடுத்துச் செல்லுகின்ற இந்த முன்னெடுப்புகளை வரவேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கௌரவமான நாடாக இன்று பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டுமல்ல, இன்னும் 3 வருடங்களிலே எங்களுடைய பொருளாதாரம் சீரமைக்கப்படுகின்ற போது நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு இலகுவான வழியிலே அவர்களுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை நாங்கள் கொடுக்க முடியும். எங்களுடைய பிரதம மந்திரி அவர்கள் இளைஞர்களுக்கான 10 லட்சம் வேலைவாய்ப்பை பற்றி இன்று ஜேவிபி உறுப்பினர் கூறினார்கள். முதலிலே நாங்கள் எங்கே இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை சிந்திக்க வேண்டும். பல்வேறுபட்ட திட்டங்கள் இன்று இருக்கின்றது. அரசு எமது முக்கியமான மாவட்டங்களை பொருளாதார அபிவிருத்திக்கு உட்படுத்துவதற்காக யாழ்ப்பாணம், திருகோணமலை போன்ற விடயங்களை இன்று அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த பிரதேசத்திலே கிழக்கு மண்ணிலே லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதே போன்று நாடாளாவிய ரீதியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் எமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை சீரமைத்து தொழில் வளங்களை தொழிற்பேட்டைகளை உருவாக்கி மற்றும் இளைஞர்களுக்கான வேலை திட்டங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு வருடத்திலே நாங்கள் எல்லாவற்றையும் செய்துவிட முடியாது. இன்னும் 4 வருடங்கள் இந்த அரசாங்கத்திற்கான காலங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கால பகுதியில் முதலிலே நாங்கள் எந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டும். கடன் சுமையால் இன்று இந்த அரசாங்கம் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே வாழ்கின்ற ஒவ்வொரு பிரஜையினுடைய தலையின் மீதும் வரிகள் மூலமாக அதனை நாங்கள் நீக்க வேண்டிய சூழல் இருக்கின்றது. மஹிந்த
உறுப்பினர்களே, 3 நிமிடங்கள் இருக்கிறது.
மஹிந்த அரசாங்கம் எல்லா விடயத்திலும் உங்களுக்கு தெரியும், இந்த உலகில் இருக்கின்ற சகல அனைத்து நாடுகளையும் பகைத்துக் கொண்டு இந்த நாட்டுக்கு உதவி செய்தவர்களை எல்லாம் புறக்கணித்துவிட்டு அவர்கள் கடனை ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். இன்று உலகளாவிய ரீதியிலே ஐரோப்பிய நாடுகளும் மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளும் இன்று எம்மை ஒரு கௌரவத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த வரி என்பது, பெருமானம் சேர் வரி என்பது இந்த நாட்டில் புதுமையான வரி ஒன்று அல்ல. 12%, 16%, 21% காலத்திற்கு காலம் பெறப்பட்டுக் கொண்டிருந்தாலும் அன்று உற்பத்திக்கான பொருட்களுக்கு மட்டுமே பெருமானசர் வருகின்றது. இப்பொழுது அவர்களுடைய காலத்திலே இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்கள் அனைத்துக்கும் வரி சேர்க்கப்பட்டது. இன்று அத்தியாவசிய பொருட்களுக்கான வரியை நீக்கிவிட்டு மக்களை நுகர்வுகின்ற பொருட்களுக்கு இலகுவை ஏற்படுத்திவிட்டு இன்று அவர்களால் உருவாக்கப்பட்ட கடன் தொகையை இந்த நாட்டை இருந்து இல்லாமல் செய்வதற்கும் அவர்களால் உருவாகிய அந்த கடனுக்கான வட்டியை நீக்குவதற்குமே சில வரிகளை ஏற்படுத்த வேண்டிய சூழல் உண்டாகி இருக்கின்றது. இதை புதுமையானது அல்ல, இது கடந்த 30 வருட காலமாக இந்த நாட்டிலே ஆண்ட அரசாங்கங்களத்தனையும் அதனை உருவாக்கி அதாவது செயல்படுத்தி வந்தது என்பதை யாரும் அறிந்து கொள்ள முடியாது. இங்கு பந்தர குணவர்தன் அவர்கள் ஒரு புதுமையான பேசினார்கள். உங்களுக்கு தெரியும், 3000 ரூபாவோடு நாட்டு மக்களுடைய சாதாரண மகன் வாழ்க்கை செலவை கொண்டு செல்ல முடியும் என்று அர்த்தமற்ற முன்மொழிவை வைத்தவர்தான் அவர். இன்று ஒரு நீலிக்கண்ணீர், அதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட மஹிந்த அரசை எப்படி மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருது என்பதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய கனவு நனவாக போவதில்லை. ஏனென்றால் இன்று இந்த அரசாங்கத்தையும் எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களையும் கௌரவ ஜனாதிபதி அவர்களையும் இந்த அரசாங்கத்தையும் நல்ல நோக்கோடு சர்வதேசம் பார்த்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே பொருளாதாரம் சீரமைக்கப்பட்டு இன்னும் 3 வருடங்களிலே இந்த நாட்டிலே நாங்கள் கூறிய அனைத்தும் வேலைவாய்ப்பு உடையம் என்றால் அல்லது எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை செலவை குறைப்பாக இருந்தாலும் சரிதான், அத்தனையும் சீரமைக்கப்படும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. ஒன்றபல் அசோக் அபயசிங்.
சபாபத்து மணி விசேஷன்ம பது சம்சோதன பணத் கீப்பியாக் சாக்காச்சா கண்ண அவஸ்தாவே எப்பில் வந்து அதா கீப்பியா தக்குமட்ட மட்ட அவஸ்தாவை சலசாது எம்பில் வந்து ஸ்துதி வந்த வேணவா விசேஷன்ம அது எதிர்பார்க்கலாத்தீங்கன்னா மே பது சம்சோதன வல விசேஷாத்வியாக கண்ணி மே வெட் பத்த எகத்துக்கல அகைய மத்த பத்த சியட்ட எக்கொலாய சியட்ட சியட்ட பகலோ தக்குவா வெடிக்கிறியும் பிலி வந்து விசேஷம் மே பெத்த 2002 හඳුන්වාදීුනේ පසුව 2002 දී 120ක් ලෙස හඳුන්වා දීලා එය 2005 දී 115ක් බවට අඩු වෙලා 2006 දී පසුගිය රජයේ කාලේ නැවත 120ක් බවට පත් වෙලා එය කාලය තුළ විශේෂම අත්‍යවශ්‍ය ආහාර ද්‍රව්‍ය වන මිරිස් ඇතුළු අසල් හාල් මිරිස් ඒ තුන පහ සියල්ලගෙම බද්දත් 105ක් අය කරලා විශේෂයෙන්ම 2013 ජනවාරි මාසේ පළවෙනිදා සිට තොගසා සිල්ලර වෙළඳාමටත් මෙම බද්ද 115ක් අය ගන්න පටන් ගත්තා. ඒක 112 දක්වා අඩු වෙලා තිබුණා. දින 100 අපේ රජයේ පැමිණියාට පසුව ඒක එය 111 දක්වා අපි අඩු කළා. විශේෂයෙන් මේ පිළිබඳ කතා කරද්දී අපි අතීතය ගැන ටිකක් කතා කරන්න ඕනේ. ඒක් නිසාද ඇයි අපිට මෙවැනි බද්දක් මේ 111 සිට 15 දක්වා වැඩි කාණ්ඩ සිද්ධ වෙලා තියෙන්නේ. විශේෂයෙන්ම මම එහෙම කියද්දී මේ රටේ පසුගිය රජයේ කාලයේදී ආදායම බදු ආදායම ශීඝ්‍රයෙන් අඩු වෙලා ධන දේශීය නිෂ්පාදනයේ 10.6% දක්වා අඩු වෙලා තිබුණා. ඒ ආදායම බදු ආදායම පසුගිය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ රජයට විශේෂයෙන්ම වසර 2කට ප්‍රථම මැතිවරණයකට යන්න අවශ්‍ය වෙලා තිබුණෙත් මේ රටේ තිබිච්ච ආර්ථික අර්බුදය. කරුණු දෙකක් නිසා ඔවුන් ඉක්මන් මැතිවරණයකට ගියා. එක කරුණක් තමා විශේෂයෙන්ම මානව හිමිකම් ප්‍රශ්නය. අනිත් කරුණ තමා මේ රටේ ආර්ථික අර්බුදයක් ඇති වෙලා ණය කන්දරාවක් ඇතිවීම. මෙය අපි දකින්න ඉස්සෙල්ලා විශේෂයෙන්ම ඒ රජයේ හිටපු නිවාසා ඉඳිකිරීම ඇමතිවරයා දැක්කා. ඒ දැකීමේ ප්‍රතිඵලයක් ලෙස තමා මම මේ කියන කරුණ විශේෂයෙන්ම එදා ඒ විමල් වීරවස්ස ඇමතිතුමා කිව්වේ. රනිල්ට රවීට කලින් විමල් දුටු මහින්දගේ ආර්ථික ඝාතනය. රනිල්ට රවීට කලින් විමල් දුටු මහින්දගේ ආර්ථික ඝාතනය. මම මේ උපුටා ගැනීම සඳහන් කරනවා 2013 දෙවැනි මාසේ පෙබරවාරි මාසේ 15 වෙනිදා විමල් වීරවස්ස ඇමතිතුමා ප්‍රකාශ කරලා තියෙනවා. අපි කවද රවටන්නේ මේ රටට අපි කියන්න ඕනේ නැද්ද 1 මිලියනයක් ණය අරගෙන රෝලක් ගන්න රටක් කියලා. ඒ රෝල කවද වෙනකම් අපි ගහන්නද? කවද හරි දවසක් එන්නේ නැද්ද ඒ රෝල ගහන්න බැරි? මේක අපි නෙමේ කියන්නේ පසුගිය රජයේ හිටපු ඇමතිවරයෙක් වෙන විමල් වීරවංශ මැතිතුමා 2013 පෙබරවාරි මාසේ 15 වෙනිදා. එතුමාම නැවත ප්‍රකාශ කරනවා 2013 ජූනි මාසේ 6 මාසේ 11 වෙනිදා තව අවුරුදු දෙකක් යනකොට විමල් වීරවංශ කිව්වේ ඇත්ත කියලා මට දැන් බණින අය කියනවා. ඒක මම දන්නවා. ඒ නිසා මම ඔය
பய நேத்துவ கியனவா ஒய ஜெயசுந்தர ஒய தனதுர தால யான்னே நெஹ லேசியன் யான்னே ஈலங்கட என்ன மினியேகுடவத் ஏக கரன்ன பேரி தத்வயக் ஹதலா ஏகாய தேகக் நெஹ மம கருணா கர்ல இல்லனவா மே டேப் ஏக பரிசம் கர்ல தவ அவுருது தேகக்கின் தியாகன்ன அன்னே அவுருது தேகக்கட பாஸ்ஸே மே கேல்ல நெவத ரடட பென்னன்ன கியலா மித்துமா கியனவா 2013 ஜூலி மாசே 11 வெனிதா மே ரட ஆர்த்திக காதகேக் சிட்டினவா மே ஆர்த்திக காதகயா மே ரட දැන් මේ පාලනය කරන රජය කවදාද පෙරදුන පසුව ඉදිරියට එන රජයකට මේක කරන්න බැරි කරලා යන්නේ කියලා මේක ටේප් කරලා අවුරුදු දෙකකින් දාන්න කියලා කියනවා මේ කියන්නේ පසුගිය රජයේ හිටපු ඇමතිවරේ මෙන්න මේක තමයි දැන් වෙලා තියෙන්නේ පසුගිය රජය 2005 බලයට එද්දි මේ රටේ සමස්ත ණය ප්‍රමාණය තිබුණේ කෝටි 222000යි ඒ කියන්නේ බිලියන 2222යි ඒ අවස්ථාවේ අපේ රටේ ණය වාරිකය තිබුණේ බිලියන 222යි පොලිය තිබුණේ බිලියන 120යි කෝටි 22000ක් වාරිකයේ තියෙද්දි කෝටි 12000ක් පොලිය තිබුණා නමුත් පසුගිය රජය පෙරදිලා අපි රට බාර ගන්න අවස්ථාවේදී මේ මේ සමස්ත ණය ප්‍රමාණය එදා කෝටි 222000ක් වූ බිලියන 2222ක් වූ ණය ප්‍රමාණය බිලියන දසලක්ෂයක් බිලියන දසලක්ෂයක් බවට පත් බිලියන දසලක්ෂ 1000ක් බවට පත් වෙලා කෝටි දසලක්ෂයක් බවට පත් වෙලා තිබුණා ඒ අවස්ථාවේදී 2014 වසරේ අපේ රටේ ණය වාරිකය වෙලා තිබුණේ කෝටි 64000යි පොලිය කෝටි 51000යි ඒ කියන්නේ බිලියන 641ක ණය වාරිකයක් තියන්නේ බිලියන 510ක පොලියක් ගෙවන්න සිද්ධ වුණා අද මෙවර පසුගිය දින අපේ අයවැය විසර්ජන පනත පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කළ පළවෙනි වර කියවීමේදී 2017 වසරට අපිට සිද්ධ වෙලා තියෙනවා ණය වාරිකය පමණක් කෝටි 79900ක් ගෙවන්න. ඒ කියන්නේ බිලියන 799ක් ගෙවන්න තියෙනවා අපේ ණය වාරිකය. පොලිය ගෙවන්න තියෙනවා කෝටි 66000ක්. ඒ කියන්නේ බිලියන 666ක්. මේ දෙක එකතු වුණාම කෝටි 146000ක් ණය වාරිකය පොලිය පමණක් මේ වසරේ ගෙවන්න ඕනේ. ඒ පසුගිය වසරට වඩා කෝටි 31000ක වැඩිවීමක්. පසුගිය වසරේ තිබුණේ කෝටි 115000යි අපේ ණය වාරිකය සහ පොලිය. එය මෙවර වැඩි වෙලා තියෙනවා කෝටි 146000 දක්වා මෙවැනි අතිවිශාල ණයක් පසුගිය රජයේ අරන් ඒ ණය ගෙවීමට තියෙද්දි අපිට කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා අපේ රටේ ආදායම වැඩි කරන්න අපේ රටේ සමස්ත දළ දේශීය නිෂ්පාදනයේ ආදායම 10.6% අඩු වෙලා තියෙන ආදායම මේ වන විට අපි 13.5% දක්වා වැඩි කරලා තියෙනවා මේ වසර අවසානයේ ලබන වසර වෙද්දී 14% දක්වා වැඩි කිරීමට බලාපොරොත්තු වෙනවා මේ සියල්ලම කරන්නේ අපේ රටේ වක්‍රතා ඍජුබදු ආදායමේ පරතරය විශාල වශයෙන් වෙනස් වෙලා තියෙද්දි මේ රජය අපි බාරගද්දි මේ රටේ ආදායමේ වක්‍රබදු සහ ඍජුබදු අතර පරතරය ඍජුබද්ද 16%ක් වෙලා තිබුණා වක්‍රබද්ද 84%ක් බවට පත් වෙලා තිබුණා නමුත් එය අද වෙනකොට ඍජුබද්ද 20%ක් දක්වාත් වක්‍රබද්ද 80%ක් දක්වාත් අපි අඩු කරගෙන තියෙනවා අපිට අවශ්‍ය වෙලා තියෙනවා මේ ඍජුබද්ද 25 30 40 දක්වා වැඩි කරන්න වක්‍රබද්ද ක්‍රමයෙන් අඩු කරලා 160 දක්වා ගේන්න මේක ලේසි කටුනක් නෙමෙයි නලින් දයසු මන්තුමා කිව්වා මේ සඳහා කරන්න ඕනේ මොකද්ද බදු වැඩි කිරීම පමණක් නෙමෙයි බදු වෙනුවට ණය අරන් මේ රට ණය කන්දරාව බවට පත් කරපු ඒ රජය කරපු ඒ වැරදි ක්‍රියාව අපි කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ ගරු අග්‍රාමාත්‍යතුමා කිව්වා මින්පසු අපි තවත් ණය කන්දරාව බවට ගන්නෙ නැහැ දැන් එක් පුද්ගලයෙක්ගේ ණය 105ක් බවට පත් වෙලා තියෙනවා 2005 මහින්ද රාජපක්ෂ මහත්මයාගේ රජය ඒක පුද්ගල ණය රුපියල් 100ක් තියදී 2005 දී තිබුණ ඒ ණය ප්‍රමාණය අපි රට බාර ගද්දී ඒක 500000ක් බවට පත් කරලා තියෙනවා ඒ නිසා ණය වෙනුවට ආයෝජන ගණන්ලා මේ රටේ ආයෝජන තුලින් මේ රට ඉදිරියට ගෙන යාම තමයි ගරු අග්‍රාමාත්‍යතුමාගේ එකම අදහස ඒ නිසා විශේෂයෙන්ම මේ අවස්ථාවේදී මේ බදු සංශෝධනය තුලින් අපි බලාපොරොත්තු වෙන්නේ తాවකාලිකව මේ රටේ ආදායම් වැඩි කිරීමක් අපි බලාපොරොත්තු වෙනවා මේ රටේ දැනට සාමාන්‍යයෙන් නගරයකට ගියාම තියෙන මේ වෙළඳ ස්ථාන ඒ වගේම මේ සංස්ථා ඒ වගේම විශේෂයෙන්ම සමාගම් එවැනි දේවල් එමෙනි ව්‍යාපාරික ස්ථාන ලංකාවේ මිලියන 2ක් පමණ තියෙනවා මිලියන 2කට වැඩි ප්‍රමාණයක් තියෙනවා ඒ වගේම අපේ රටේ 8,00,000ක් රැකියා කරනවා මේ 8,00,000න් 75,00,000ක් පුද්ගලිකයන්සේ රැකියා කරනවා 13,16,000ක් රජය රැකියා කරනවා නමුත් අපේ රටේ කොපමණද තිබුණේ පසුගිය කාලේ බදු ගෙවන ලිපිගණු බදුගණ ලිපිගණු තියෙන කියන්න ගණකාටු 690405යි නමුත් අද වෙද්දී ඒක 114ක් දක්වා වැඩි කරලා තියෙනවා මේ කරන්නේ මෙහෙම මෙසේ කිරීම තුලින් තමයි අපේ රටේ ආදායම් වැඩි කරගෙන තියෙන්නේ. පසුගිය කාලේ විශේෂයෙන්ම වැට් බද්ද කතාගෙන කතා කරද්දි අපේ රටේ ව්‍යාපාරික ස්ථාන ලක්ෂ 20කට වැඩි ප්‍රමාණයක් තිබුණත් වැට් ගෙව්වේ වැට් ලිපිගොනු තිබුණේ 15696යි. වැට් ලිපිගොනු 15696යි. NBT ජාතික ගොඩනැගීමේ බද්ද ලිපිගොනු 21750යි. Economic Service Tax EST බදු ලිපිගොනු 4023යි. පුද්ගලික බදු ලිපිගොනු 4,26,000යි. ඒ සියල්ලම එකතුව 6,90,6,90,405යි. විශේෂයෙන්ම මේ තත්ත්වය තුළ අපි මේ බදු ලිපිගොනු වැඩි කිරීමට මෙම වැට් සංශෝධනය තුළින් බලාපොරොත්තු වීම තුළින් අපේ ගරු රවි කරුණානායක මහත්මයා ප්‍රකාශ කළා.
ගරු මන්ත්‍රීතුමා
14 ලක්ෂයක් දක්වා මේ බදු ලිපිගොනු වැඩි කරලා තියෙනවා කියලා. මේ බදු ලිපිගොනු වැඩි කිරීම තුළින් අපි බලාපොරොත්තු වෙනවා මේ රටේ දළදේශීය නිෂ්පාදනයට සමගාමීව ආදායම වැඩි කරන්න. මෙසේ කරන්න නැතුව අපිට ඉදිරියට යන්න බෑ. ඒ විදිහටම අපේ නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කරගන්න නැතුව මේ රටේ ආදායම ඉදිරියට යන්න බෑ. මෙවර අපේ රටේ වියදම කෝටි 181,000ක් වෙනවා. ඒ කියන්නේ බිලියන 1810කට වැඩි ප්‍රමාණයක් අපේ තියෙනවා වියදමක්. ඒ වියදම අපි ගිය අවුරුද්දට වඩා වියදම අඩු කරලා තියෙනවා. ගිය අවුරුද්දේ කෝටි 194,500ක් වෙච්ච වියදම මෙවර කෝටි 181,000ක් දක්වා අඩු කළේ මොකද මේ ආදායමයි වියදම අතර විශාල පරතරයක් තියෙන නිසා. අපේ රටේ ආදායම 2015 වසරේ ආදායම කෝටි 145,800ක් වෙද්දි වියදම කෝටි 350,000ක් වෙලා තිබුණා. ඒ නිසා අපි විශේෂයෙන්ම නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කිරීම සඳහා හම්බන්තොට ප්‍රදේශයේ අක්කර 15,000ක කර්මාන්තශාලා 150ක් විවෘත ගන්න බලාපොරොත්තු වෙනවා. මේ නිෂ්පාදන ආර්ථිකයක් ඇති කරන එක දවසින් දෙකෙන් රැකගැනීම කරන්න බෑ. ඒ ඔවුන්ගේ ඒ ආයෝජකයන්ට අපේ අවශ්‍ය පරිසරය හදන්න ඕනේ. ඔවුන් මේ රටට ඇවිල්ලා යම්කිසි ආයෝජනයක් කරනවා නම් ඔවුන්ගේ නිෂ්පාදනයට වෙළඳපොළක් ඇති කරන්න ඕනේ. ඒ වෙළඳපොළ ඇති ගන්න නැතුව කවමදාකවත් අපිට නිෂ්පාදකෙක් එන්නේ නැහැ. ඒ වගේම ආයෝජකෙක් එන්නේ නැහැ. ඒ නිසා තමයි අපි විශාල රටවල් අපේ රටේ 2,01,00,000 ජනතාව පමණයි ඉන්නේ. ඒ නිසා ඒ වෙළඳපොළ ඉතා කුඩා වෙළඳපොළක්. අපි විශාල වෙළඳපොළ සහිත ඉන්දියාව කෝටි 120ක් ඉන්න ජනතාවක් ඉන්න ඉන්දියාව කෝටි 140ක් චීනයේ ඉන්න චීනය එහෙම ජනතාවක් ඉන්න චීනය එවැනි රටවල් සමග වෙළඳ කිවිසුම් අත්සන් කරලා ඒ ඇවිල්ලා ඉන්න ආයෝජකයාගේ නිෂ්පාදන භාණ්ඩය බදු විරාමයකින් බදු අඩුව නැතිව ඒ රටවල් වලට විකිණීමේ වෙළඳපොළ සකස් කිරීම තමයි අපි මේ ඉදිරියට කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ. විශේෂයෙන් වෙළඳ කිවිසුම් හරහා එවැනි රටවල් සිංගප්පූරුව ඉන්දුනීසියාව ඒ වගේ රටවල් සමග වෙළඳ කිවිසුම් අත්සන් කරලා මේ එන ආයෝජකයන්ට ඒ අවශ්‍ය පරිසරය අපි හදාගැනීම තුළින් අපේ රටේ ආදායම දියුණු ඉදිරියට අරන් යන්න බලාපොරොත්තු වෙනවා. ඒ නිසා අද මේ වැට් බද පනත අපි ගෙනල්ලා 111 සිට 115 දක්වා 104කින් වැඩි ගන්නේ. නමුත් හොඳට මතක තියාගන්න ඕනේ අපේ රජයේදී 112ක් මේකේ තිබුණා. මේ වැට් බද්ද තිබුණා. ඒ නිසා මෙවර මේ වැට් බද්ද වැඩි කිරීම තුලින් අපි බලාපොරොත්තු වෙන රජයේ ආදායම් වැඩි කිරීම తాවකාලික පිළියමක්. ඒ නිසා මේ වසරේ අපි ඉදිරිපත් කරන අයවැය තුලින් ජනතාවට විශේෂ වශයෙන්ම සහන සලසන බව අපේ මුදල් අමාත්‍යවරයා කිව්වා. ඒ නිසා විශේෂයෙන්ම ජනතාවෙන් ඉල්ලා සිටිනවා ලබන අයවැය තුලින් ඔබ සියලු දරාට මේ අවශ්‍ය සහන සැපයීමට මේ රජය මැදිහත් වෙන බව මම ස්තුතියි.
Honorable Prasanna Ranavira, Honorable Tilakaraja,
சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டில் இன்று நல்லாட்சி அரசாங்கத்தின் அடுத்த வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு முன்பதாக இந்த சபைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் தொடர்பாகவும் மிகுந்த கருத்தாடலுக்கும் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கும் உள்ளான பெருமதி சேர் வரி திருத்தம் தொடர்பாகவும் அதேபோல தேச நிர்மாண வரி தொடர்பாகவும் திருத்தச் சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கும் இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்தமைக்காக முதலில் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்று காலை இந்த விவாதத்தை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய கௌரவ நிதியமைச்சர் அவர்கள் இந்த வெட் வரி திருத்தம் தொடர்பாக இந்த பாராளுமன்றத்தில் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விளக்கமான ஒரு உரையினை வழங்கியிருந்தார். இதன்போது இந்த வெட்வரி அறிமுகத்தின் வரலாறும் அண்மை காலத்தில் இந்த வெட்வரி திருத்தம் தொடர்பாக அல்லது வெட்வரி அதிகரிப்பு தொடர்பாக ஏற்பட்ட சலசலப்பும் அது தொடர்பாக திருத்தங்களை மேற்கொள்வதற்கு கிடைத்த வாய்ப்பு பற்றியும் அங்கே பேசப்பட்டது. அரச நிதி தொடர்பான நிலையியற் குழுவின் உறுப்பினர் என்ற வகையிலே நாங்களும் குழு மட்டத்திலே இந்த வெட்வரி பெறுவதை சேர் வரி தொடர்பாக அதில் மேற்கொள்ளப்படுகின்ற திருத்தங்கள் தொடர்பாக பல்வேறு கலந்தாய்வுகளை நாங்கள் செய்திருந்தோம். அந்த வகையில் இன்றைய நிலையில் இந்த வெட்வரி அதிகரிப்பானது நாட்டு மக்களுக்கு சுமையை தரக்கூடிய ஒரு விடயமாயினும் கூட இந்த நல்லாட்சியிலே ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அது பற்றி கலந்துரையாடுவதற்கும் அதை பற்றி திருத்தங்களை மேற்கொள்வதற்கும் அது தொடர்பாக நீதிமன்றத்திற்கு சென்று வழக்கு தாக்கல் செய்து நீதியின் தன்மையை கோரி நிற்பதற்குமான வாய்ப்புகள் கிடைத்தது என்கின்ற அடிப்படையில் நாங்கள் மக்களுக்கு சுமை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகரிப்பாக இருந்த போதும் கூட அதில் சில திருத்தங்களை செய்வதற்கும் அத்தியாவசிய பொருட்களுக்கான வரி விலக்குகளை வழங்குவதற்கும் இங்கே இணக்கம் காணப்பட்டிருப்பது ஓரளவு முன்னேற்றகரமான அம்சமாக மாறியிருக்கிறது. அதேபோல இந்த ஒதுக்கீட்டு சட்டம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வேளை எதிர்வரும் மாதம் 10ஆம் தேதி வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்ற வேளை இந்த பிரேரணைகளை முன்வைத்திருப்பவர் நிதியமைச்சர் என்ற வகையிலே நிதியமைச்சரின் கவனத்திற்கு ஒரு முக்கியமான விடயத்தை இந்த சந்தர்ப்பத்தில் நான் எனது யோசனையாக முன்வைக்கலாம் என நினைக்கிறேன். கௌரவ குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, நாங்கள் நிதியியல் சார்ந்த நடவடிக்கைகள் தொடர்பாக நேற்றும் கூட இந்த பாராளுமன்றத்தில் கேள்விகள் எழுப்பப்பட்டது. எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் நிலையியல் கட்டளைகளில் உள்ள அதிகாரங்களின் கீழ் நேற்று ஒரு கேள்வியினை எழுப்பியிருந்தார். நாங்கள் நிதி கம்பெனிகளில் ஊடாக சேமிக்கின்ற பொழுது அந்த நிதி கம்பெனிகள் முறையான வகையிலே நடைபெறாத தங்களது நிர்வாகத்தை முறையாக நடத்தாது அந்த கம்பெனிகள் நட்டமடையும் போது அல்லது அந்த கம்பெனிகள் தங்களது வியாபாரத்தை முறையாக செய்யாத போது அந்த கம்பெனிகளில் நிதி கம்பெனிகளில் முதலீடுகளை மேற்கொண்ட பொதுமக்களுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் அவர்களது சேமிப்புகள் இல்லாமலாகும் சந்தர்ப்பத்தில் அவற்றை மேலே பெற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பது தொடர்பான கேள்வி எழுப்பியிருந்தார். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், செலிங்கோ நிறுவனம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் இத்தகைய குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி அதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் வீதிக்கு வந்து இன்னும் கூட தங்களுக்கு நியாயம் கோரி போராடி கொண்டிருக்கிற நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது. இதற்கு பதிலளித்த பிரதமர் அவர்களும் கூட இது தொடர்பாக தனது கவனத்தை செலுத்துவதாக தெரிவித்திருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்தில் இதேபோல இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயமாக இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒரு நிதியியல் வியாபாரம் ஒன்று தொடர்பில் இந்த உச்ச சபையின் கவனத்தை நான் பெறலாம் என நினைக்கிறேன். பிரமிட் என சொல்லப்படுகின்ற இந்த நிதி வியாபாரம் ஒன்று குறிப்பாக இந்த நாட்களில் இளம் சந்ததியினரை இலக்கு வைத்து நடத்தப்படுகிறது. ஒரு தந்திரமான முறையிலே மேற்கொள்ளப்படுகின்ற இந்த பிரமிட் வியாபாரம் எனப்படுகின்ற இந்த முறைமையின் கீழ் பாரிய லாபம் ஈட்டுகின்ற நிறுவனங்களாக அவை அமைந்து கொண்டு அடிமட்ட வாழ்க்கை வாழும் சாதாரண மக்களின் உழைப்பை சுரண்டி அவர்களது அன்றாட வாழ்க்கையில் தாங்கள் சேமிக்கக்கூடிய சிறு தொகைகளை தங்களது நிறுவன வியாபாரத்திற்கு உள்ளாக்கிக் கொள்வதன் ஊடாக பெருமளவு லாபம் சம்பாதிக்கலாம், பணக்காரர்களாகலாம் என்கின்ற ஆசையை காட்டி நடைபெற்று வருகின்ற ஒரு மோசடியான வியாபார முறையாக இது மாற்றம் பெற்றிருக்கிறது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நுவரெலியா மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் இந்த வியாபாரமானது தோட்ட தொழிலாளர்களின் ஊழியர் சேவலாப நிதியினை இலக்கு வைத்தும் ஆசிரியர்களின் மாதாந்த அரச சம்பளம் பெறும் ஆசிரியர்களை இலக்கு வைத்தும் அரச ஊழியர்களை இலக்கு வைத்தும் இளைஞர்களை குறிவைத்தும் அவர்களுக்கு ஆசைகளை ஊட்டி இந்த வியாபாரம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதே நேரத்தில் இந்த வியாபாரத்தில் ஈடுபடுவோர் முதலில் ஒரு குறிப்பிட்ட பொருளை கொள்வனவு செய்ய வேண்டும், அதேபோல அதனை நால்வருக்கு விற்பனை செய்ய வேண்டும்,
இதன் மூலமாக அவர்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. அந்த புள்ளிகள் அதிகரிப்பதன் ஊடாக புள்ளிகள் அதிகரிக்க அதிகரிக்க உங்களுக்கு லாபம் ஈட்டும் என்கின்ற ஒரு கவர்ச்சிகரமான முறை அங்கே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறையில் ஆர்வம் கொண்ட இளைஞர் கூட்டம் தங்களது சொற்ப சேமிப்புகளையும் இந்த முறைக்குள் முதலீடு செய்து பின்னர் ஒரு குறித்த காலப்பகுதியில் அவர்கள் தொடர்ச்சியாக தங்களது அந்த விற்பனையை நெட்வொர்க் என சொல்லப்படுகின்ற அந்த இணைய விற்பனையை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அவர்கள் அந்த இணைப்பிலிருந்து துண்டிக்கப்பட்டவர்களாக தங்களது சேமிப்பை இழந்தவர்களாக தங்களது முதலீட்டை இழந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். எனவே இந்த இளம் பராயத்தினரை பாதிக்கக்கூடிய இந்த வியாபாரம் தொடர்பாக நிதியமைச்சு கவனம் மேற்கொண்டு இதனை தடை செய்வதற்கும் இத்தகைய ஒரு மோசமான நிதி வியாபார முறைமையை இந்த நாட்டில் அகற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நான் இந்த உச்சசபையில வினயமாக கேட்டுக் கொள்கின்றேன். இன்னும் ஒரு மிக மோசமான பக்கம் இந்த விடயத்தில் இருக்கிறது. குழுக்களின் பிரதி தலைவர் அவர்களே, இந்த வியாபாரத்தை நடாத்துபவர்களில் பெரும்பாலானவர்கள் அரச ஊழியர்களாக இருக்கிறார்கள். எனவே அரச ஊழியர்கள் இத்தகைய வியாபாரத்தில் ஈடுபடுகின்ற பொழுது அந்த வியாபாரத்தில் முதலீடு செய்ய வருபவர்கள் இந்த வியாபாரம் என்பதற்கு அப்பால் அந்த அரச அதிகாரியின் மீது நம்பிக்கை கொண்டு இதுவும் அரசுடன் தொடர்புடைய ஒரு வியாபாரமாக இருக்கலாம் என்ற எண்ணப்பாட்டில் அவர்கள் அதில் முதலீடு செய்வதன் காரணமாக இதில் ஒரு விதத்தில் அரசாங்கத்துக்கும் ஒரு அவமதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக இது மாறியிருக்கிறது. இந்த வியாபார முறைமைக்கும் அரசுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் இல்லை. ஆனால் அவர்கள் அவ்வாறு அரச ஊழியர்கள் இத்தகைய வியாபாரத்தை செய்வதற்கு அனுமதிப்பதன் காரணமாக இத்தகைய ஒரு சூழ்நிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. நுவரெலியா மாவட்டத்திலே மிக பொறுப்பு வாய்ந்த அரச பதவியில் இருக்கக்கூடிய ஒருவர் இத்தகைய வியாபாரத்தின் மூலமாக லட்சக்கணக்கில் சம்பாதித்து இதனால் பலர் பாதிக்கப்பட்டு அது ஒரு 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 குறையாக அல்லது ஒரு முறைகேடான அம்சமாக பரவலாக பேசப்பட்டு வந்த நிலையில் இன்று அந்த அரச ஊழியர் ஒருவர் மாத்திரமல்ல, நான் ஒருவரை உதாரணமாக கூறுகிறேன், அந்த அரச ஊழியர் தான் வகித்த அரச பதவியை விட்டுவிட்டு இந்த வியாபாரத்தில் முழுமையாக ஈடுபடுகின்ற அளவுக்கு இந்த பிரமிட் வியாபார முறைமை இன்று அங்கே நுவரெலியா மாவட்டத்திலே அதிக அளவில் மேற்கொள்ளப்படுகின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே ஒருபுறத்தில் ஒரு மோசமான முறையில் நியாயமற்ற வகையிலே ஒரு தந்திரமான முறையிலே தங்களது வியாபாரத்தை முன்னெடுத்து வருகின்ற நிறுவனங்கள் இந்த நாட்டின் இளம் சந்ததியினரை இத்தகைய ஒரு வியாபாரத்திற்கு இட்டு செல்கின்ற ஒரு புறத்திலே மறுபக்கம் அரச ஊழியர்களாக அரசாங்கத்தின் சம்பளம் பெற்றுக்கொண்டு அதனை முழுமையாக மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய தங்களது பணிகளை நிறைவு செய்யாமல் மறுபுறத்திலே இத்தகைய வியாபாரத்தை பகுதி நேர வேலையாக பார்ட் டைம் ஜாப்ஸ் என சொல்லிக்கொண்டு அதில் மும்முரமாக ஈடுபட்டு வருவதன் மூலமாக மறைமுகமாக இவர்கள் இத்தகைய துஷ்பிரயோகத்தை அதிகார துஷ்பிரயோகத்தை தாங்கள் அரச அதிகாரிகள் என்கின்ற அதிகார துஷ்பிரயோகத்தை மேற்கொள்வதன் ஊடாக இத்தகைய வியாபாரத்தை முன்னெடுப்பதையும் இந்த சபை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே நிதியமைச்சர் என்ற வகையிலே நமது நிதியமைச்சர் மக்களினதும் நீதிமன்றத்தினதும் பிரதிபலிப்புகளை கவனத்தில் எடுத்து இந்த விடயங்களை திருத்தங்களை கொண்டு வந்திருப்பவர் என்ற வகையிலே நுவரெலியா மாவட்ட மக்களின் பிரதிநிதி என்ற வகையிலே நுவரெலியா மாவட்டத்தில் முன்னெடுத்து வருகின்ற இந்த பிரமிட் வியாபாரம் குறித்த நுவரெலியா மாவட்டத்தில் மாத்திரமல்ல, இது நான் நினைக்கிறேன் இந்த மாவட்ட எல்லா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு முறையாக இருக்கும், ஆனால் நுவரெலியா மாவட்டத்தில் இது பரவலாக ஒரு சமூக பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது என்ற வகையிலே இது எல்லோருக்கும் பொதுவான ஒரு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது என்ற வகையிலே நான் நுவரெலியா மாவட்டத்தை முன்னிறுத்தி இந்த சபையில் இந்த கவனத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். இந்த விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். நான் நினைக்கிறேன் இந்த பாராளுமன்றத்திலே அங்கம் வைக்கக்கூடிய ஏனைய மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இது போன்ற நிலைமைகள் இருக்குமாக இருந்தால் எல்லோரும் நமது நிதியமைச்சின் கவனத்திற்கும் இந்த பாராளுமன்றத்தின் கவனத்திற்கும் இந்த முறைகேடான நிதி வியாபாரம் தொடர்பாக கவனத்தை கொண்டு வருவதன் மூலமாக முழு நாட்டிலும் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டு வரும் முறைகேடான நிதி வியாபார முயற்சிகளுக்கு மாற்று நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்பாக இதனை கருத வேண்டும் என கேட்டுக்கொண்டு மிக முக்கியமான விவாதம் ஒன்றில் இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியமைக்காக உங்களுக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன்.
நன்றி. கரு சிசிர ஜெயக்குடி.
லோக்சபா சபாபத்துமணி அபிதன்மா முதல்ல மாத்துமா
அவஸ்தா கிபியகிதி வெட்பது சன்சோதன பணத் கெட்டும் பத்தி எதிர்பார்த்த கலாம். விசேஷம் மூல்ய வர்ஷய சம்பந்த அயவய பிரகாசனேதி வெட்பது பெணவியும் பிளிபந்த பிரகாஷக்கலா இம்பசு பணத் கெட்டும் பத்த நெவத்த தேசிய ஆதாயம் டிபார்ட்மெண்ட் ஹரஹா வெட்பது அயக்கரமி பணத் கெட்டும் பத்தா மே பார்லிமெண்ட் எதிர்பார்த்த அவஸ்தாவே ஈட்ட எரிவு விசேஷம் சீட பகலோக வெட்பத்த பெணவீம சம்பந்தேனு ரட்டே சில்லர் சா தொகவெழுந்தாமட ரெதிப்பிலி வியாபாரிக்கின்ற ரட்டே மகஜனையாட்ட பீடாவட்ட பத்தனாக்கார பது பெணவீமட்ட எரைவு ரட்டபுரா மகா உத்கோஷனையா அத்திகரில் தீரணும் அத்தி உணா ஈட்ட எரைவு சேஷ்டாதிகரணே வித்த எம பணத்த அபியோகே லக்கர்மிங்க பணத் கேட்டும் பத்த அப்பி இதிரிபத்கரம் பெஸ்ஸம சேஷ்டாதிகரணே பிலிகத்தா ஏனிசா எம பணத் கெட்டும் பத்த பலசூன்ய நீதி விரோதி பணத் கெட்டும் பத்த கேள சேஷ்டாதிகரணை தீர்ணே கரா இம்பச நெவத்தவத்தாவத் முதல் அமாத்தியவரையா நெவத்தாத் எம சீயட பகலவே சீமாவை அட்டத்தேம அதுமே விவாதே லக்கர்ண பணத் கெட்டும் பத்த இதிரிபத்கல தீரணும் ஏனிசா அப்பி இல்லி மக்கர்ணோ ரஜே சீயட பகலோ தக்வா வெட்பத் வெடிக்கிரீம நவத்தாண்ட சீயட எக்கொலா தக்வா முதல் அமைதிவரையா பசுகிய அயவேலேக்கனை இதிரிபத் கரப்பு ஏ அசமேந்துகத முதல சந்தா பமண கைக்கர கனீமே சன்சோதனே அப்பி நெவத்தவத்தாவக் இதிரிபத் கரணும் ஏனிசா விசேஷேம் மே லபாகன்ன மாசகீபேட் லபாகன்ன வெட்பது முதல எதுமாட்ட பியவண்ட புணுவன் கிரம ராசி அத்தியனும் எதுமா அப்பி தன்னும் ரேகுவி ஹிரவேலா திப்ப பிராடோ ரத நிதஹஸ் கிரீம் நிசா ரஜேட்ட வேய வேளா தியனவா லபியுது ஆதாயம் நொலிபிலா தியனவா ருபியல் கோடி 400 ஏ நிசா மே வெட்பது அய நொகர ஏ மகா பரிமாண மூல்ய சஹனே ரேகோ விசின் லபாதுன்ன பது சஹனே இவத் கலானம் அதமே பர ஜனதா மத பெட்டவென்னே நே இவகேம பசுகிய கம்பத்ர கால பரிச்சேதே பியர் நிஷ்பாதன சமாகம் வட்டேவனி பது நிதாசல் லவாதுன ஏ ஆ சமானோம ஏடிசா மேரட்ட அஹிம்சக ஜனயாகின் பது அய நொகர அப்ப இல்ல நகர் மூலாசனே சபாபத்துமணி ஏ பியர் சமாகம் வட்ட துன்ன பது நிதாச அஹிமி கரல அஹோசி கரல ஏ மேரட்ட ஜனதாவோட சகன சலசாண்ட யுதாகன்கின் இல்லியும் அப்ப கரணும் அப்ப தன்னோ அப்பே ரட்ட இதாம பீடாவட பத்தேச்ச அசர்ண ஜனதாவக்கின் ரட்ட ஒபத்துமா தன்னவா 2015 வருஷே சிட்ட ஜனவரி 8 வெந்தே ஆரம்பிச்ச அலுத் எக்ஸத் ஜாதி பக்ஷே பிரமுக யஹபாலன ஆண்டுவத் அது தப்பா மேரட்ட ஏத்தி கரல தீன விபத அப்பே ரட்டே துப்பத்கம வெடி வேலா தீன ஆகாரிய லோகே குசகினி தர்சகே கத்தோத் ஸ்ரீலங்காவ வே குசகின்ன வெடி வேலா கோலிய தர்சகே 84 ஸ்தானேட அப்பே ரட்ட பத்தலா தீன கரு மூலாசிரிய சபாபத்துமணி அப்பி ஹிட்டியே மீட்ட 14 வடா பகல அகேக தென் அப்பி ஏவனகொட்ட நேபாளய மியன்மாரிய வகைய ரட்டவல்லொல்ட வடா குசகின்னேம் பெல்ல ஜனதாவ அடு ரட்டக் வசேன் தமை வார்த்தா வேலா திப்பே அது அப்பே ரட்டே இதாம் பயானகலெஸ பங்களாதேஷே இந்தியாவே குசகின்ன பெண் ரட்டபாவட் ரட்டாபாவட் பரிவர்த்தனா மே வசரக கால பரிச்சேதே யாபாலனேத ஏமர்த்தாம் விப்ளவேத முகத பிபிக்கமது கேன பசுகிய கால பரிச்சே அத்தி வேலா தீன வர்ஷேக கால பரிச்சேதே துல அப்பே ரட்டே குசகின்ன வெடி வேலா தீன பவ மே தர்சகே பெண்ணும் கர்ணவா திங்கரு சபாபத்துமணி அப்படி பேணவா லோகே குசகின்ன அதிகம் ரட்டவல்வன நம்பியாவட்ட சமான கரல அப்பே ரட்டே கோலிய குசகினி தர்சனக்கே நிரூபணே கரணும் ஏனாங்க அப்பே ரட்ட நெவத்தில தியன்னே மே அஹிம்சக மினிசுங்கே தவத் தலா பிளா பதுகண்ண ரட்ட அப்பாவட்ட தேம நத்தம் ஜனதாவோட சகன தீவுத்து கால பரிச்சேதே அபி ஜீவத்தின் கேன காரணே விமசான வேலா தியனும் கரு சபாபத்துமணி மிரட்டே ஆர்த்திகே நெத்த நெத்தி வேலா மிரட்டே சுலு கர்மாந்த கருவோ மகாபார்டைல வினாசல கர்மாந்த கடா வெட்லா குசி நிஷ்பாதகின்ட லபின சகனாதார நெத்தி வேலா தே போல் ரபர் இத்தரன்னே சுலு அப்பனாயன போக அப்பனாயன ஆதாயம் பவாதலு லங்காவே சீக்கிரம பிரிஹிமட பத்தின ரட்டபோட அப்பேரட பரிவர்த்தன லாத்தியனோ பசுகிய வசர கால பரிச்சேதி துல சுலு அப்பனாயன போகோலிங் லபாகத்த ஆதாயம் அப்பி
අපනයන ආදායම් සමස්ත ඇල්ලස 12%කින් අඩු වෙලා තියෙනවා. ඒ තමයි මේ රට ඇති වෙලා තියෙන වෙනස. ඔබට ඉතාම ගෞරවයෙන් පෙන්වුම් කරනවා ගරු සභාපතිතුමනි, රිදු විදේශ ආයෝජන 132.1%කින් රටේ අඩු වෙලා මහා ලොකුවට පුරාජේරු දාලා රට කර්මාන්ත පුරයක් කරනවා කියලා, තරුණයින්ට රැකියා 10,00,000ක් දෙනවා කියලා, රටේ ආයෝජනය වැඩි වෙනවායි කියනවා, හම්බන්තොට නව කර්මාන්ත ශාලා ඇති වෙනවායි කියලා කියනවා. හැබැයි පසුගිය මාස 6 කාල පරිච්ඡේදයේ තුල 2015 වර්ෂයේ මුල් මාස 6ට සාපේක්ෂව ලංකාවේ විදේශ ආයෝජන 2016 වර්ෂයේ මුල් මාස 6ේදී 137.1%කින් අඩු වෙලා තියෙනවා. පුළුවන් නම් නැහැ කියලා ඔප්පු කරන්න. ඒ නිසා මේ ආණ්ඩුව වසරක කාලේ මේ රට විනාශ කරලා තියෙන්නේ, මේ රට කාලා තියෙන්නේ, මේ රටේ ආයෝජකයෝ පැනලියන්නේයි මහ බැංකු බැඳුම් කර සිද්ධිය හරහා මේ රටට කරපු මහ පරිමාණ මූල්‍ය වංචාව. මහ බැංකු අධිපතිවරයා විතරක් නෙමෙයි, ඒ අධිපතිවරයාව පත් කිරීමේදී මගමැතිතුමා විසින් ඔහු සිංගප්පූරුවේ සහචරයෙක් ලෙස, තමුන්ගේ ගජ මිතුරෙක් ලෙස අසුරු කරන අර්ජුන් මහේන්ද්‍රන පත් කරන අවස්ථාවේ සිට මේ රටේ ප්‍රබුදු කොටස ඊට විරෝධය පළ කළා. නිසා අගමැතිතුමාට පැනල යන්න පුළුවන් කමක් නැහැ මේ මහා බැංකු බැඳුම් කර සිද්ධියෙන් වෙච්ච රටට වෙච්ච අලාභේ. ඒ අලාභේ පාපේ ගෙවන ක්‍රම තමයි අපේ රටේ විදේශ ආයෝජකයෝ බිලියන 2ක මුදල් ප්‍රමාණයක් අපේ රටෙන් ඉවතට අරගෙන යනවා. අපේ ඩොලර් එක ස්ථාවර කරගන්න බැරි වෙලා තියෙනවා. අපි දන්නවා අද වෙනකොට, ඊයේ උදේ වෙනකොට රුපියල් 149කින් ඩොලරය අව ප්‍රමාණ වෙලා තියෙනවා.
කරු මන්ත්‍රීතුමා,
අපේ රටට
ඔබතුමාට විනාඩි 2ක් තියෙනවා.
ඒ නිසා අපේ රටට ඩොලරය අව ප්‍රමාණ වීම නිසාම ණය සහ ණය පොලී ගෙවන්න ඇමරිකන් ඩොලර් මිලියන 185ක් ගෙවිලා තියෙනවා. ඒ නිසා දැන් කතා කරන්න යනවා ලැජ්ජ නැතුව, රාජපක්ෂ මහත්තයාගේ කාලේ ණය ගෙවන්නලු, ණය සහ ණය පොලී ගෙවන්න වෙලා තියෙන්නේ ඇයි? ඩොලරේ මිල ඉහළ, ඩොලරේ ඉහළ යාම රුපියල්ට සාපේක්ෂව යයි හේතුව. ඉතින් ඒ නිසා රට ආර්ථික වශයෙන් කාබාසනිය කරපු වර්ෂයක් බවට මේ කාල පරිච්ඡේදය තියලා තියෙන නිසා, එක පැත්තකින් රජය වියදම් අවම කිරීමට උත්සාහයක් දරනවා. ඒ වියදම් අවම කරන්නේ කොහොමද? මේ රටේ අධ්‍යාපන ධර්මදල් ඇමතිතුමා ඉදිරිපත් කළ අයවැය ඇස්තමේන්තුව. ඒ අයවැය ඇස්තමේන්තුවෙන් මේ රටේ ඉතිහාසයේ අධ්‍යාපනයට වෙන් කරපු දැවන්ත මුදල් ප්‍රමාණය කපා හැරලා තියෙනවා. 2016 මුදල් වර්ෂයේදී කෝටි 14,579ක් අධ්‍යාපනයට වැය කරලා තියෙනවා. නමුත් 2017 වර්ෂයේ ගරු සභාපතිතුමනි, රුපියල් කෝටි 7,694යි. ඒ කියන්නේ කෝටි 10,903කින් අධ්‍යාපන වියදම් කපා හැරලා තියෙනවා. ඒ නිසා එක පැත්තකින් ජනතාවට බදු බර පටවනවා, අනිත් පැත්තෙන් මේ රටේ ජනයා භුක්ති විඳපු අයිතිවාසිකම් එකින් එක අහිමි කරනවා. අධ්‍යාපනයේ කෝටි 10,983ක්, ඒ වගේම සෞඛ්‍ය සඳහා බිලියන 14ක මුදල් ප්‍රමාණයක් අඩු කරලා තියෙනවා. ඒ නිසා රටේ ජනතාවට තියෙන සහනාධාර කපහරමින් ඉන්න ආණ්ඩුව බවට මේ රට පරිවර්තනය කරලා තියෙනවා. රටේ විදේශ ආයෝජන නැති වෙලා මේ රට කුසගින්නේ පෙළෙන රටක් බවට මේ රට පත් කරලා තියෙනවා. ගත වෙච්ච වසරක කාල පරිච්ඡේදය තුළ ලෝක කුසගිනි දර්ශකයෙන් නැම්බියාවට සමාන, සෝමාලියාවට සමාන, ඉතියෝපියාවට සමාන රටක් බවට ජාත්‍යන්තර සම්මීක්ෂකයන්ගේ වාර්තා මේ තියෙන මම සභාගත කරනවා. අද මේ රට පරිවර්තනය කරලා තියෙන ලෝක කුසගින්න දර්ශකයේ පැත්තෙන්. මේ නිසා මේ රට කාල පරිච්ඡේදය තුළ, ඒ නිසා මේ වැඩ්බද්දෙන් ජනතාවට තව තවත් පීඩාවට පත් කරන එපා කියන ඉල්ලීම, 15% දක්වා වැඩ්බද්ද වැඩි කරන එපා කියන ඉල්ලීම නැවත වතාවක් කරමින් අපි නිහඬ වෙනයි ස්තුති.
බොහොම ස්තුති ගෞරව තුරරත්න සිංගම්. Order please, Honorable Lucky Jayawardena to the chair.
Right. Mr. Turai Raj Singham.
Sabaki Telemetangam Gaurava Urupinar Gale Turaimuka Viman and Le Aviriti Aravudu Tesate Katilpum Parisamandamana Rendam Nile Madiputil Uriat with the Kreta Sandra Patriki Nandrikuri Ursula Kartele Munbekiram and Endin Turaimuangal Abiviti and Solomodu Tirukonamane Turaimuham Uripiri Yerke Turaimuha Vulanganda Ura Tala Randairam Eker Bistiramanadu Irundum Ingu Oreu Rangudari Matram Turaimuha Adiara Sabinal Katapatula Ade Asrap Rangaturai Adidavira Prima Rangaturayim Tokyo Cement Company in Rudia Rangaturayim Arudia Sonda Pavaneklaka Amika Patakrati Piracity Petra Tiruanamale Turemuatin Adipada Vasadigal Mikavum Kurevaha Kana Patakandadu Ahave Iturumatai Adipada Vasadigudan Viriti Savan Muram Kapperudi, Urimi Alaric, Kavarakudi, Vedatil, Amayim. Then Mulam Mika Kudulana Sarakarayim, Ingivan the Grangavaki, Ilakuvaka, Kayala Mudim. Kolumbu Turamaturi, Nerikar in Lemayim, Kurepadaki, Edua Hirkum. Ituran Balina to Company Lake, Kavarakudi of Ahail, Turemuka Adigara Savai. கவர்ச்சிகரமான சலுகைகளை அளிப்பதன் மூலம் சர்வதேச கப்பல்கள் இங்கு வருவதற்கு வாய்ப்புண்டு அதாவது நீண்ட கால அடிப்படையிலும் குறுகிய கால அடிப்படையிலும் கப்பல்கள் துறைமுகத்தில் வந்து தரித்து நிற்பதற்கு பல வெளிநாட்டு கம்பெனிகளிடம் கம்பெனிகளிடமும் கோரிக்கைகளை விட முடியும் ஆனால் திருவோணமலை துறைமுக அதிகார சபைக்குரிய வாய்ப்புகளை வழங்குவதற்காக தெரியவில்லை 1983 ஆம் ஆண்டு உள்ள துறைமுகத்தில் ஏறத்தான 20 கப்பல்கள் தரித்து நின்றன ஆனால் அதற்குரிய வசதி வாய்ப்புகள் இப்பொழுது இல்லை 20க்கு மேற்பட்ட கப்பல்கள் ஒரே நேரத்தில் வந்து தரித்து நிற்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தும் அதற்கான வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்படாமையினால் இங்கு கப்பல்கள் வருவது அரிதாக உள்ளது அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அந்த துறைமுகத்தினுடைய வசதி வாய்ப்புகள் மேலும் கூட்டப்பட வேண்டும் இதனால் எங்களுடைய அரசாங்கம் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வருமானமாக பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது அத்தோடு அரசாங்கத்தினால் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு ஏற்றப்படுகின்ற பொருட்களை இத்துறைமுகத்தின் மூலம் இறக்கி மிக இலகுவாக குறைந்த செலவில் வடக்கு கிழக்கு உள்ள பிரதேசங்களுக்கு அனுப்ப முடியும் இதனால் உடனடியாக அந்த பொருட்களை பெறுவதற்கு வசதி வாய்ப்பு மக்களுக்கு ஏற்படுகின்றது அதை ஏற்றி வரக்குவதிலே அரசாங்கத்துக்கும் ஒரு நஷ்டம் ஏற்படாத நிலையை ஏற்படுத்த முடியும் துறைமுக அதிகார சபைக்கு உரித்தான டிடிஏ பகுதிகளில் உள்ள களஞ்சியங்கள் திருத்தி அமைக்கப்பட வேண்டும் இறங்கு துறையிலேயும் பல களஞ்சியங்கள் இருந்தாலும் அந்த களஞ்சியங்கள் மிகவும் பழமையானது அவைகள் திருத்தி அமைக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருக்கின்றது அத்தோடு துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான நிலத்தை முதலீடு செய்கின்ற உள்ளூர் வெளியூர் வர்த்தகர்களுக்கு குத்தகைக்கு வழங்குவதன் மூலம் வருமானத்தை பெறக்கூடிய வசதி வாய்ப்புகளும் இருக்கின்றது இதனால் திருவோணமலை மாவட்ட இளைஞர் யுவதிகளை இப்பொழுது வேலை இல்லாத ஒரு பிரச்சனை இளைஞர்களுடைய பிரச்சனை ஒரு பாரிய நெருக்கடியாக இருக்கின்றது இந்த துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்படுகின்ற வேளையிலே பல இளைஞர் ஜோதிகளுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அங்கு ஏற்படும். திருவண்ணாமலை துறைமுகத்தை கடந்த காலங்களில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருகைதந்து பார்த்து சென்றார்களை தவிர அங்கு எந்த விதமான அபிவிருத்தியும் அங்கு நடைபெறவில்லை. எனவே அவர்களுக்கு முதலீட்டினை செய்வதற்கு ஊக்கமளிப்பதன் மூலம் வெளிநாட்டு அந்நிய செலவாணிகளை பெற முடிவதோடு கொழும்பு துறைமுகத்தின் நெருக்கடி நிலைமைகளையும் குறைப்பதற்கு வசதியாக இருக்கும் என்று கருதுகின்றேன். அத்தோடு இங்கு உள்ள ஏனைய துறைமுகங்கள், காங்கேசம் துறைமுகம், ஒலிவில் துறைமுகங்கள், ஏனைய துறைமுகங்களும் படிப்படியாக அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. இந்த துறைமுகங்களுடைய அபிவிருத்தியிலே அரசாங்கம் மிகவும் கரிசனையோடு செயற்பட்டு இந்த துறைமுகங்களையும் அபிவிருத்தி செய்தால் அது எங்களுடைய நாட்டினுடைய வருவாய்க்கும் அபிவிருத்திக்கும் வழிகோலும் என கருதுகின்றேன். இதேபோன்று இங்குள்ள விமான நிலையங்கள் திருவண்ணாமலை துறைமுகத்துக்கு அண்மித்ததாக சீனக்குடா விமான நிலையம் இருக்கின்றது. அது ஒரு இயற்கை அழகோடு சேர்ந்த ஒரு விமானம். அதனுடைய இயற்கை சூழல், விமானங்கள் எந்தவித அபாயமின்றி வந்து இறங்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் அங்கே இருக்கின்றது. எனவே இந்த விமான நிலையமும் அபிவிருத்தி செய்யப்படுவதன் மூலம் அப்பிரதேசத்தினுடைய மக்களுடைய போக்குவரத்து, விமான போக்குவரத்துக்கு உதவி செய்வதோடு அங்குள்ள இளைஞர் ஜூதர்களுக்கும் அதன் மூலமாக வேலை வழங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இதேபோன்று பலாலி விமான நிலையம், மட்டக்களப்பு விமான நிலையம் திருத்தப்பட்டு அண்மையிலே ஜனாதிபதி அவர்களினாலே திறந்து வைக்கப்பட்டது. அதற்காக நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். எனவே இங்கிருக்கின்ற ஏனைய விமான நிலையங்களையும் ஒரு சர்வதேச தரத்துக்கு அபிவிருத்தி செய்து அந்த விமான நிலையங்களையும் வசதி வளம் உள்ளதாக ஆக்கின்ற நேரத்திலே அது எங்களுடைய நாட்டினுடைய வருவாய் பொருளாதாரத்துக்கு வழிவகுப்பதோடு எங்களுடைய வேலை படித்துவிட்டு வேலை ஏற்றிருக்கும் இளைஞர்களுடைய வேலை பிரச்சனைகளை ஓரளவு தீர்க்கக்கூடியதாக இருக்கும். அத்தோடு எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கும் அது வழிவகுக்கும் என்று கருதுகின்றேன். மருத்து வட்வரியை பொறுத்தளவிலே இந்த வரியினாலே இன்று ஏழைகள் தான் கூடுதலாக பாதிக்கப்படுகிறார்கள். ஓரளவு பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டு ஏழைகளுடைய அந்த சுமைகளை தவிர்க்க வேண்டும் என்று அரசாங்கம் கருதினாலும் அந்த வட்வரி மூலம் அடிமட்டத்தில் உள்ள வசதி குறைந்தவர்கள், ஏழைகள் அதனால் பாதிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. எனவே இந்த வரியை பொறுத்தளவிலே அரசாங்கம் மிகவும் கவனமாக இதை சிந்தித்து செயல்பட்டு அடிமட்டத்தில் உள்ளவர்களுக்கும் வசதி குறைந்தவர்களுக்கும் ஒரு வசதியை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காத வரையிலே இந்த வட்பரி அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்று சர்வதேசத்திலே இலங்கை ஒரு முக்கிய இடமாக இடம் பிடித்து வளர்ந்து வருகின்ற நேரத்திலே, இந்த நல்லாட்சி நடைபெறுகின்ற நேரத்திலே இந்த தேவைகளை உடனடியாக அரசாங்கம் கவனத்தில் எடுத்து துறைமுகங்களை அபிவிருத்தி செய்வது, விமான நிலையங்களை அபிவிருத்தி செய்வது, வருமானத்தை ஈட்டிக் கொள்வதற்குரிய வடிவங்களை ஆராய்வது போன்ற விடயங்களிலே மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே வேண்டி நன்றி கூறி அமர்கின்றேன்.
தேங்க்யூ.